எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி பாலா லீலைகள் பகுதியில் நம்ம பார்க்க போகிற பாலாவுடைய லீலை வந்து நீயே ஒளியானாய். இந்த சம்பவத்தில் மாலா வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர். ஒரு பக்தைக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு சந்தர்ப்பம். கதையை பார்க்கலாமா? அது ஒரு இனிமையான காலை பொழுது. மாலா வந்து சீக்கிரமே ஏஞ்சி குளிச்சுட்டு அப்படியே புத்துணர்ச்சியோடு இருந்தாள். விளக்கை போய் ஏற்றிட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு பாலாவோட இன்னைக்கு அவள் வெளியில் போகிற நாள். ஸோ பாலா வந்து நான் வந்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அவள் சீக்கிரமே தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமயக்கட்டுக்கு போகிறாள். அவள் அம்மாக்கிட்ட எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே அவள் அம்மா வந்து சொல்கிறா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்றைக்கும் நீ வீட்டில் இல்லையா, இப்போ எங்கே கிளம்பிட்ட அப்படிங்கிறா. உடனே மாலா வந்து சொல்கிறா, இப்போ நீ ஆரம்பிச்சிட்டியா, நான் என் ஃப்ரெண்டோட வெளியில் போயிட்டு வரேன், கொஞ்சம் நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவள் அம்மா வந்து சொல்கிறா, இப்படியே நீ வெளியில் சுற்றிட்டுரு, வீட்டு வேலை ஒன்றும் கற்றுக்காத, கூட இருந்து கொஞ்சம் கூட மாட வேலை செஞ்சு இந்த வேலையெல்லாம் கற்றுக்கக்கூடாதா, நீ இப்படியே வெளியில் போயிட்டே இருந்தேன்னா வேலையும் வராது, நாளைக்கு ஒரு குடும்பத்தை வச்சு நீ நிர்வாகம் பண்ணோன்னா எப்படி உனக்கு தெரியும், என்ன பண்ணோன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு காலையிலேயே அந்த சம்பாஷணையை ஆரம்பிச்சிட்டா. இதை கேட்டுட்டு இருந்த மாலா வந்து சொல்கிறா, நீ அதை பற்றி கவலையே படாதம்மா, குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு தானே நான் வந்து பெரியவளானேன்னா நான் ஒரு ஹவுஸ் கீப்பர் வச்சுப்பேன், வேலையெல்லாம் மற்றவங்க எல்லோரும் பண்ணுவாங்க, நான் என்ன வேலை சொல்லணும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும், அதுக்குள்ளே நான் கற்றுக்க மாட்டேன்னா இதுக்கு போய் நான் வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சாதான் நான் வேலையை கற்றுக்க முடியுமா, நீ என்ன வேலை பண்ணுறேன்னு நான் எனக்கு தெரியாதா, அதான் நான் சொல்லுவேன், அவங்கள வச்சு வேலை வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் அம்மா வந்து சொல்கிறா, இப்படியே சொல்லிட்டு இது மாதிரி சொன்னவங்க நிறையா பேர், அதுக்கப்புறமா தலையை சொரிஞ்சுட்டு எனக்கு வேலை வரலையே, நான் வேலை கற்றுக்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அழுத்துக்கவே மாலா வந்து, சரி எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறான். அவள் அம்மா காலையில் பண்ண டிஃபன் அவளுக்கு கொடுத்து அவள் மடமடான்னு அதை சாப்பிட்டுட்டு தட்டை அலம்பி வச்சுட்டு போய் தன் தலையை வந்து அவளுக்கு நல்ல நீட்ட முடி, அதனால் அதை அழகாக பின்னிண்டு அப்போ கண்ணாடியில் வந்து பார்க்குறான். பாலா எப்போவுமே சொல்லுவாள், பொட்டு இல்லாமல் இருக்காத, நீ பொட்டு வச்சுருந்தா அவ்வளோ நல்லாயிருக்க, அதனால் பொட்டு வச்சுக்கோ அப்படின்பா. தன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டே அது ஞாபகம் வரவே தனக்குள்ளே சிரிச்சுண்டு தான் வச்சுருந்தாங்க ஸ்டிக்கர் போட்டோ எடுத்து நெத்தியில் வைக்கிறான். அவள் அம்மா வந்து பின்னாடியே வந்தவோ, இன்றைக்கி என்ன ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டுருக்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வெறுமா ஸ்டிக்கர் போட்டு தான் வச்சுருந்தேன், ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு வந்து நான் போட்டு வச்சுருந்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவள் அம்மா சொல்கிறா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல சொல்லு, நீ வளையல் போட்டுருந்தா கூட ரொம்ப அழகாக தான் இருப்ப, அதையும் போட்டுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே மாலா சிரிச்சுக்கிட்டே, சரி நான் வரேன் அப்படின்னு வாசலுக்கு போய் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறான். வெளியில் வந்த மாலா பாலா வந்து இந்த தெருக்கோடியில் நிற்கிறா. அவளை பார்த்து சிரிச்சுன்னு கையை ஆட்டிட்டு அவள் பக்கத்தில் போகிறான். தெருமுனையில் இருந்த பாலா முன்னாடி வர மாலா வந்து சைக்கிளில் உட்காந்தபடியே ஒரு காலை கீழே ஊனி நிறுத்திக்கிறான். அதுக்கப்புறமா பாலாவை வந்து அந்த முன்னாடி இருக்கிற அந்த சைக்கிள் பாரில் ஏறி உட்கார்றதுக்கு தன்னோட இடது கையை விலக்கிக்கிறா. பாலா வந்து முன்னாடி ஏறி உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் மாலா வந்து சிரிச்சுட்டு பாலா கிட்டே வந்து கேட்குறா, சரி மேடம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறான். பாலா சிரிக்கிறான். முதல்ல ஸ்ரீரங்கம் கோபுர வாசல் அப்படிங்கிறான். ஓகே அப்படின்னு மாலா வந்து தன் சைக்கிளை ஸ்ரீரங்கம் கோயிலை நோக்கி விடுறான். மாலா வந்து அந்த சைக்கிள் ஓட்டுறச்ச அவளுக்கு அவளுடைய இன்னொரு சம்பவம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, சைக்கிள் ஓட்டுறதுல ஒரு அலாதி பிரியம் மாலாவுக்கு. எப்போவுமே அந்த சைக்கிளில் வந்து அவள் போகிறச்ச அவள் வந்து ஒரு ஒரு தனியாக சுவாரஸ்யமாக அதை ரசித்து ஓட்டக்கூடியவள். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, இந்த சைக்கிள் கற்றுக்கிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவள் அப்பா கிட்டே வந்து சொல்கிறான், எனக்கு சைக்கிள் கற்றுக்கணும் போல் இருக்குது, எனக்கு சைக்கிள் சொல்லிக்கொடு அப்படின்னு. அவள் அப்பா வந்து ரொம்ப பிஸியாக இருந்ததுனால, நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன் அப்போ சொல்லிக் கொடுக்குறேன்னு தட்டி கழிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து மாலாவுக்கு வந்து அந்த காத்திருக்கிற அந்த பொறுமை போயிடுது. அப்புறம் அவளே ஒரு நாள் வந்து டிசைட் பண்ணுறான், பக்கத்தில் வந்து இந்த சைக்கிள் எல்லாத்தையும் வச்சு அவர்லி பேஸிஸில் சைக்கிளை வாடகைக்கு கொடுப்பாங்க. அதில் வெரைட்டி ஆஃப் லெவல்ஸ் இருக்கும். சின்ன சைக்கிள் இருக்கும், அப்புறமா ஒரு மீடியம் லேடிஸ் சைக்கிள் இருக்கும், அப்புறம் பெரிய சைக்கிள் இருக்கும். தனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லாததுனால இவன் என்ன டிசைட் பண்ணுறா, ஒரு சின்ன சைக்கிள் எடுத்து ஃபஸ்ட்டு காலை ஊனிக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இருந்து பெடல் பண்ண கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து சின்ன சைக்கிள் எடுத்துட்டு வரான். அந்த சின்ன சைக்கிளில் வந்து காலை வச்சோன்னா அந்த காலு அவளுக்கு நீட்டமாக காலு இருந்ததுனால அந்த காலு வந்து அந்த சின்ன சைக்கிளில் பெடல் பண்ணுறச்சு அந்த முட்டி இடித்து அவளால் அது சரியாகவே ஓட்ட முடியல. இதை தள்ளி நின்று பார்த்துட்டு இருந்த பாலா வந்து கலகலகலன்னு சிரிக்கிறான். உடனே மாலா வந்து கேட்குறா, இப்போ எதுக்கு நீ என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பாலா வந்து சொல்கிறா, இல்லை நீ வந்து இங்கேருந்து பாரு, உன்னை பார்த்தா ரொம்ப சிரிப்பாக வரும் அப்படிங்கிறான். அப்படி என்ன சிரிப்பு, ஏன் அப்படிங்கிறான். பாரு, அதுவோ சின்ன சைக்கிள், நீயும் பெரியவளாக இருக்கிற, நீ அந்த வயதுக்கு வந்து ஓட்டுற மாதிரி தான், இது ஒரு 3 வயசு குழந்தை ஓட்டுற சைக்கிள் அப்படிங்கிறான். உடனே இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு சைக்கிள் கற்றுக்கணும், ஆனால் எங்கள் அப்பாவுக்கு டைம் இல்லை, நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பாலான் சொல்கிறா, அவ்வளோதானே, நீ போய் உங்கள் அப்பாவோட சைக்கிள் எடுத்துன்னு வா, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். ஸோ இவ மாலா வந்து வீட்டுக்கு போய் அவள் அப்பாவோட சைக்கிளை வந்து எடுத்துன்னு வரா. அவள் அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்துன்னு வந்துட்டு மாலா முன்னாடி அதை வந்து நான் தள்ளிண்டே போக பாலா வந்து பின்னாடி வந்து அதை பிடிச்சின்னு வரான். அப்போது பாலா வந்து சொல்கிறா, சரி இப்போ நீ ஏறி உட்காரு, நீ பேலன்ஸ் பண்ணு, நான் வந்து பின்னாடி உனக்காக பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறேன். சரின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வழியாக அந்த சைக்கிளில் மாலா ஏறி உட்கார பின்னாடி பாலா பிடிச்சின்னு இருக்க. அது சரி இப்போ நீ பெடல் பண்ண, பாரை பிடிச்சிக்கோ, நேராக உட்காந்துக்கோ, காலை கீழே ஊனாத அப்படின்னு பின்னாடியிலேருந்து பாலா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறான் மாலாக்கு. சரின்னு மாலாவும் ஜுடிஷியஸாக அதை ஃபாலோ பண்ணுறான். கொஞ்சம் சரி பெடல் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே கொஞ்சம் பெடல் பண்ணோடனே அந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகுது. உடனே அந்த ஹேண்டில் பார் ஷேக் ஆகுது. அவள் வந்து தடுமாறுறான். உடனே பாலாகிட்ட வந்து சொல்கிறா, பிடிச்சின்னுருக்கியா, நான் இப்போ கீழே விழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் சத்தம் ஒன்றும் வரல. என்னடா சத்தமே இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் மாலா. பார்த்தா அங்கே பாலா இல்லை, தூரக்க தள்ளி நின்றுருக்கா. அது பாலா பின்னாடி பிடிச்சிக்கலன்னு தெரிஞ்ச உடனே மாலா அடுத்த நிமிஷம் தரையில் விழுந்துடுறான். அங்கேருந்து பாலா வந்து கையை தட்டிட்டு சிரிக்கிறான். மாலாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு, இப்போ எதுக்கு என்னை பார்த்து சிரிக்கிற, நீ பிடிச்சின்னுருக்கேன்னு நான் நினச்சின்னுருக்கேன், நீ என்னடான்னா என்னை விட்டுட்டு இப்போ நான் விழுந்தோடனே நீ சிரிக்கிறியா அப்படின்னு அவகிட்ட ஒரு செல்ல கோவப்படுறான். உடனே பாலா, சரி சரி, நான் இந்த தடவை நான் உன்னை விட மாட்டேன், ஆனால் ரொம்ப ஃபன்னியாக இருக்குது நீ கீழே விழுந்தது அப்படிங்கிறான். ஆமாம், சைக்கிள்லேருந்து விழுந்தால் இப்படி தான் விழுவாங்க, இப்போ நீ சைக்கிளை தூக்கு நான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறான். உடனே சைக்கிளை வந்து பாலா எடுக்க மாலா வந்து கீழே விழுந்தால ஏஞ்சி நிற்கிறான். திரும்பி அந்த ஆரம்பத்துலேருந்து திரும்பி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இந்த தடவை பாலா வந்து அவ்வளோ விடாமல் பின்னாடி பிடிச்சிட்டுருக்கான். இப்படி தான் அவங்க வந்து அந்த சைக்கிளில் வந்து ஓட்ட கற்றுண்டான் மாலா. இது சொல்லியிருக்கு, சரி திடீர்னு வீலுன்னு வந்து பாலா வந்து கத்துறான். தன்னோட அந்த பழைய ஞாபகத்துலேருந்து விடுபட்ட மாலா, இப்போ எதுக்கு நீ கத்துற அப்படிங்கிறா. அங்கே பாரு, அங்கே பாரு, அந்த அம்மா வந்து கீழே விழப்போகிறா, நீ வந்து சைக்கிளை வந்து அவன் மேலே ஏற்றிடாத அப்படிங்கிறான். இப்போ அந்த அம்மா வந்து கீழே விழப்போகிறதில்ல, அந்த அம்மா டாஜ் பண்ணி போயிடுவாள். ஆனால் நீ கத்துன கத்துனில் அந்த அம்மா வந்து பயந்துருப்பான், இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு பாலாவை பார்த்து மாலா வந்து சொல்கிறான். பாலா திரும்பி மாலாவை ஒரு முழங்கையால் ஒரு குத்து குத்துறான். நான் வந்து அந்த அம்மாவுக்கு நல்லது செய்ய போனால் நீ வந்து என்னை வந்து இவ்வளோ கண்டிப்பாக நீ என்னை பார்த்து பேசுகிறியா அப்படிங்கிறான். உடனே மாலா வந்து சொல்கிற, இல்லைம்மா நான் பேசலை, நான் வெறுமா சொன்னேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாலா வந்து சைக்கிளை வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறான். அப்போது அவங்க இந்த மெயின் ரோட்டில் மேலே ஏறுறாங்க. ரெண்டு பக்கமும் பஸ்ஸு. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு ரோடு தான், எப்பவும் ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ரெண்டு பக்கமும் நடப்பாதை இருக்கும். ஏன்னா பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து நடந்தே அந்த கோயிலுக்கு போகிற ஒரு வழக்கம் இருக்குது. ஸோ இதுக்கு நடுவில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிறைய வீடுகள், அந்த வீடுகள் முன்னாடி நடப்பாதை மேலே அழகழகாக அவங்க வந்து கோலம் போட்டு அந்த நடப்பாதையவே மறைச்சிருப்பாங்க. மாலா தன்னுடைய கவனத்தை அந்த ரோடு மேலே செலுத்த ஸ்ரீரங்கம் போகிற ஒரு டவுன் பஸ், அந்த பஸ்ஸு அவங்க முந்திக்கிட்டு போகுது. பாலா வந்து உடனே திரும்பி மாலாவை பார்க்குறான். பாலாவுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, இவங்க சைக்கிளில் போகிறச்ச இவங்க முன்னாடி யாரும் ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது, போனால் உடனே மாலாக்கிட்ட நீ அந்த பைக்கையோ வண்டியவோ ஸ்கூட்டரையோ நீ ஓவர்டேக் பண்ணியே ஆகணும் அப்படின்பா. இது ஒரு பயங்கர ஒரு டேஞ்சரஸான ஒரு விளையாட்டு, ரெண்டு பேரும் விளையாடுவாங்க. அப்படி வந்து பாலா வந்து திரும்பி பார்க்கவே மாலாவுக்கு புரிஞ்சு போச்சு. உடனே ரெண்டு பேருக்குமே அந்த சைக்கிள் ஓட்டுறதுல அப்படி ஒரு இஷ்டம், அதனால் உடனே ஸ்பீடு எடுத்தால் மலை. வேகமாக போய் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறாள். அந்த பஸ்ஸில் இருந்தவங்கெல்லாம் இவங்களை மாலாவை வந்து பார்த்து ரசிக்கிறாங்க, எவ்வளோ வேகமாக ஓட்டுறாங்க. எப்போவுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறச்ச அந்த பஸ்ஸு ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த பஸ்ஸில் இருந்தவங்கள யாராவது ஒருத்தர் அவள் அப்பா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாள். அவள் அப்பா உடனே நீ நாளையிலேருந்து சைக்கிள் ஓட்டக்கூடாது அப்படின்றவர். உடனே திரும்பி அடம் பிடிப்பாள். திரும்பி இது வந்து ரெகுலராக ஒரு ருட்டீன் ஆகிடுச்சு அவங்க வீட்டில். இதெல்லாம் பற்றி நினைக்காம இன்றைக்கி அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணியே ஆகணும்னு பாலா வந்து வேகமாக வேகமாக வேகமானு சொல்ல, மாலா வந்து ஸ்பீடாக போய் அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இப்படி அந்த பஸ்ஸோட பந்தயம் வச்சு அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணி வர்றச்ச அவங்க வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு ரயில்வே பிரிட்ஜ் இருக்கும், அந்த ரயில்வே லைனு அதை க்ராஸ் பண்ணி போனவுடனே அடுத்தது நீங்கள் வர்றது பார்த்தா ஒரு ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரெச். அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து தங்களோட அது கொஞ்சம் ஸ்லோப்பியாக இருக்கிறதுனால இதில் நிறைய எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் மாலாக்கு கிடையாது. அதனால் அந்த சைக்கிள் வந்து வேகமாக தன்னோட இஷ்டத்தில் இறங்கும். ஸோ இதை இதை ரசிச்சுட்டு அவங்க வந்து போகிறச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று வரும். உடனே பாலா வந்து சொல்கிறா, இங்கே லெஃப்ட் டேர்ன் பண்ணு, லெஃப்ட் டேர்ன் பண்ணு அப்படிங்கிற. அந்த லெஃப்ட் டேர்ன் பண்ண உடனே அது இறங்கி அது நேரு தெருவுக்குள்ளே போகுது. அந்த நேரு தெருவுலேருந்து திரும்பி ரைட் டேர்ன் அப்படிங்கிறா. திரும்பி ரைட் டேர்ன் எடுத்து இன்னொரு ரைட் டேர்ன் எடுத்தால் தேவி தியேட்டர்கிட்ட ஏறிடலாம். ஸோ அப்படியே வந்து தேவி தியேட்டரில் வந்து ஏறுறாங்க. அந்த நேரு தெருவை மட்டும் சொல்லணும்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம், பாலாக்கும் மாலாக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு இடமும் கூட. ஏன்னா அங்கே இருக்கிற வீடெல்லாம் பெரிய வளாகம் இருக்கும், அது ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் போட்டிருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க தனித்தனி வீடாக இருக்கிறதுனால அவங்கவுங்க அவங்கவுங்களோட இடத்துல இருப்பாங்க. ஆனால் ரொம்ப அகலமான ரோடு, அந்த ரோடோட எண்டில் ஒரு சின்ன ஓடை ஒன்று ஓடும். அந்த ஓடையும் அந்த அங்கே இருக்கிற ஒரு அமைதியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஒரு நிசப்தம் அந்த தெருவில் எப்பவும் இருக்கும், அதனால் அடிக்கடி இவங்க போகிற ஒரு இடமும் அந்த அந்த வீதி தான். ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க ஏறுறச்ச திரும்பி தேவி தியேட்டரோடு அவங்க கீழே ஸ்ரீரங்கத்தை நோக்கி அவங்க போகிறச்ச ஒரு ஒரு திட்டுக்குள்ளே நுழைஞ்சு பூசந்தையை கடந்து போகிறாங்க. அந்த பூசந்தைங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறைய பூக்கள், அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பூ மார்க்கெட்லேருந்தும் வர பூக்கள் அங்கே இருக்கும். அங்கே எல்லா விதமான பூக்கள், ரோஜாக்கள்லேருந்து இந்த அரளிப்பூலேருந்து அல்லிப்பூலேருந்து தாமரைப்பூ அப்படின்னு ஏகப்பட்ட பூக்கள் வந்து அங்கே கொட்டி குமிஞ்சிருக்கும். அதோட ஃப்ரெஷ்ஷாக மாலைகள் அங்கே வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு செல்ல வேண்டிய மாலைகள்னு அழகழகான மாலைகள், விதவிதமான வண்ணங்கள் அப்படின்னு அப்படி கண்ணை பறிச்சிட்டு போகிற ஒரு அழகு அந்த பூ மார்க்கெட்டில் பார்க்கலாம். இந்த பூ மார்க்கெட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றது, வரலாற்றில் கூட நிறைய இடத்துல இந்த இதை பற்றின குறிப்புகள் இருக்குது. இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூ மார்க்கெட்டை தாண்டி கோயிலோட வளாகத்துக்குள்ளே நுழையிறாங்க. நுழையழைச்ச அது வந்து டைரக்டாக கோயிலோட முன் வாசலுக்கு வருது. அந்த முன் வாசலுக்கு வந்தோடனே பாலா வந்து சொல்கிறா, நிறுத்து நிறுத்து அப்படிங்கிறா. உடனே மாலா வந்து நிறுத்திடுறா. பாலா வந்து சைக்கிள்லேருந்து இறங்கி குனிஞ்சு மாலாவோட கை வழியாக பூந்து வெளியில் வந்துடுறான். மாலா உடனே அவளை இறக்கிட்டு அவளும் இறங்கி அவ கூடவே நடக்கிறான். அப்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு முன்னாடி போகிறாங்க. மாலாவும் பாலாவும் ஒன்றா இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருந்தாலும் பாலாவோட இன்றைய அந்த உற்சாகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மாலாவுக்கு. ஏன்னா பாலா வந்து பேசிகிட்டே பாலா மாலாவுக்கு முன்பாக வேகமாக நகர்ந்து நிறைய சிறுமிகள் வந்து அங்கே வந்து பூக்கூட வச்சு பூ வித்துட்ருக்காங்க. அவங்கள எல்லாரையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தனிமைப்பட்ட ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே வந்து ஒரு அழகான ஒரு சிறுமி, அவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஒரு ரொம்ப சின்ன பொண்ணு, குட்டையான கூந்தல், நல்ல அழகாக எண்ணெய் தடவி பின்னி அழகாக இருந்தாள். ஆனால் அவள் கண்களை மட்டும் மூடி இருந்தது. யாருக்கோ அவள் காத்திருக்கிறது போல் இருந்தது. ஆனால் அவள் முன்னாடி ஒரு பெரிய பூ கூட, அதில் வந்து நிறைய மல்லிகைப்பூ, கனகாம்பரம் எல்லாம் வச்சுருக்கா. ஆனால் அவள் யாரையும் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கவும் இல்லை, யாருக்கிட்டையும் அவள் பேசவும் இல்லை, தனியாக உட்காந்துட்ருக்காள். அவள் முன்னாடி போய் நின்னா பாலா. அந்த காலடி சத்தத்தை கேட்டோடனே அந்த பொண்ணு வந்து ஏஞ்சு சிரிக்கிறாள். சிரிச்சிட்டு கண்ணை மூடிட்டு, சின்ன தாயி நீயா, நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. பாலா வந்து தன் கையை நீட்ட அந்த கையில் வந்து மெதுவாக தொட்டு பார்க்குறா அந்த பொண்ணு. அவள் தொட்ட உடனே பாலா சொல்கிறா, ஆமாம் சுகி நான் தான் அப்படின்னு சிரிக்கிறான். அந்த பொண்ணு வந்து தன்னோட கூடையில் இருந்த விதவிதமான பூக்கள் இருக்குதுன்னு சொன்னாலே அதில் அழகாக சின்னதாக கட்டின ஒரு மாலையை எடுக்கிறான். எடுத்து அந்த மாலையை பாலாவுக்கு போட்டு விடுறான். போட்டுண்டே தன்னோட கண்களை திறக்கிறான். மாலா அப்படியே அதிர்ச்சியில் பார்த்தா. ஏன்னா மாலா நினச்சிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது போல இருக்குது, அதனால தான் கண்ணை மூடிட்டுருக்கான். ஆனால் பாலாவுக்கு வந்து அந்த மாலையை அனுபவிச்சோடனே அந்த பொண்ணு வந்து கண்ணை திறக்கிறாள். உடனே அந்த மாலையை போட்டுட்டு பாலாவை பார்த்து சிரிச்சிட்டு திரும்பி மாலாவை பார்க்குறான். பார்த்து, நீங்கள் வந்து மாலா தானே அப்படின்னு கேட்குறான். உடனே மாலா வந்து தலையை ஆட்டுறான். ஆமாம், உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறா. அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, சின்ன தாய் தான் உங்களை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கா, உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறா. சொல்லிட்டு பாலாவை வந்து திரும்பி பார்க்குறா. சின்ன தாய் இல்லைன்னா எனக்கு இன்றைக்கி பார்வையே கிடையாது, அவளை பார்க்க எனக்கு இந்த கண்களை கொடுத்தா, அதனால தான் நான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நான் அவளுக்காக காத்திருக்கேன். அவளை பார்க்காம நான் வேறு எதையும் அந்த நாளில் வந்து நான் பார்க்க மாட்டேன். எனக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் என் கண்கள் என்ன நடந்தாலும் என் கண்ணை மட்டும் நான் திறக்க மாட்டேன். நான் எந்த வேலை செஞ்சாலும் இந்த கண்களை மூடிக்கிட்டே தான் நான் பண்ணுவேன். வேலையை செஞ்சுட்டு நான் இங்கே வருவேன். இங்கே வந்து நான் வந்து சின்ன தாய்க்கோசரம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அவளை பார்த்து பிரமிப்பாக பார்க்குறான் மாலா. அவளை பார்த்து கேட்குறா, இப்போ உன் கண்ணை மூடிண்டே நீ நடக்கிறியே, எல்லாம் பண்ணுறியே, உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சிரிக்கிறான், என்னோடய வாழ்நாள் முழுதும் நான் பார்வை இல்லாமல் தான் இருந்தேன். தினமும் காலையில் கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து என்னோட கடந்த கால வாழ்க்கையை வந்து நினைவூட்டுற மாதிரி இந்த கண்களை மூடிண்டு நான் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த கண்கள் முத முதல்ல பார்க்கறது சின்ன தாயை மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதை கேட்ட மாலாவுக்கு இந்த ஏழை பொண்ணுக்குள்ளே எவ்வளோ ஒரு வைராக்கியம், பாலா மேலே அவள் வச்சிருக்கிற அந்த அபரீத பாசம் அன்பு, அதை பார்த்து ஒரு நிமிஷம் மாலாவுக்கு என்ன என்ன சொல்கிறதுன்னே அவளுக்கு தெரியல. அவளுக்கு வார்த்தைகளே அப்போ எழலை. பாலா வந்து அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, உன் அன்பு தான் எனக்கு வேணும், எனக்கு உங்கள்கிட்டருந்து வேறு எதுவும் வேண்டாம் சுகி, அந்த அன்புக்காக மட்டும்தான் நான் வரேன், அது மட்டும்தான் எனக்கு வேணும், அதுதான் என்னை தேட நீ பயன்படுத்த வேண்டிய ஒரு ஜோதி. எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கெல்லாம் நான் இருப்பேன், எங்கெல்லாம் இந்த சத்தம் எரிச்சல் சுயநலம் அப்படின்னு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் நான் விட்டுடுவேன், அந்த இடத்துக்கே நான் போக மாட்டேன். நீ சுயநலமே இல்லாமல் ஒரு தன்னலமற்ற ஒரு ஒரு ஆத்மா சுகி, அதனால தான் நான் உன்னை தேடி வரேன். எல்லாரும் என்னை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு வருவாங்க, ஆனால் உன்னோட நன்றிக்கும் உன்னுடைய அன்புக்காக மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட வரேன். நிறையா பேர்த்துக்கு இது புரியாது. எனக்கு இந்த இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா, உன்னோட அந்த இன்னசென்ஸ் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தூய்மையான ஒரு மனம் இருக்கு இல்லையா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு யாரிடத்துல வந்து ஒரு தைரியம் இருக்கோ அவங்கள கண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு பயமே இல்லாமல் எதுலேயும் நம்ம போராடி சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள எனக்கு பிடிக்கும். யார் ஒருத்தருக்கு வந்து இந்த மரண பயம் இதுலேருந்து வெற்றி பெற்று நிற்கிறாங்களோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். யார்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அப்படியாப்பட்டவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னை பார்க்குற வரைக்கும் உன் கண்களை வந்து நீ மூடியே இருந்து இதில் உன்னுடைய டிசப்ளினை வந்து நான் பார்க்குறேன். நிறையா பேர்த்துக்கு இந்த குணம் வந்து அவங்களே வர்த்திக்கிற மாதிரி ஒரு சுய சித்திரவதை அப்படின்னு தவறாக நினைக்கிறாங்க. இந்த ரெண்டுக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தேவையான ஒன்று. இந்த சுய ஒழுக்கம் தான் நம்மளோட அந்த ஆன்மீக தேடலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அங்கே வந்து முன்னெடுத்து ஏதோ ஒரு ஒரு ட்ரான்ஸில் இருந்து பாலா வந்து சொல்கிறத முதல் முறையாக மாலா வந்து ஒரு வியப்புடன் பார்க்குறான். அப்போ தான் அவளுக்கு ஒன்று புரியுது, தான் பார்க்குற பாலா வெறும் ஒரு குழந்தை இல்லை, வெறும் ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுமி இல்லை. அவளுடைய கருத்து வந்து ரொம்ப ஆழமானது, அதை ரசிக்கிறான். அவளை பற்றி அவள் வச்சிட்ருந்த அந்த மதிப்பு இன்னும் பல மடங்கு அங்கே வந்து உயருது. இந்த சுய ஒழுக்கத்தை பற்றி பாலா வந்து அதை பேசுறச்சதான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடந்த அந்த வார்த்தை பரிமாற்றங்கள் இதெல்லாம் வந்து திரும்பி ஒரு தடவை ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 நினைப்புக்கு மாலா வந்து அப்போ வந்து வரா. இந்த எண்ண ஓட்டங்கள் வந்து மாலாவுக்கு நடந்துட்டுருக்கிறச்ச பாலா வந்து சரி நீ உன் வேலையை பாரு, நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா தன்னோட சுயநினைவுக்கு வர்றா மாலா. மாலா வந்து சுற்றி முற்றி பார்க்குறா, அந்த சுற்றுச்சூழலில் நிறைய பேர் வந்து போயிட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க, ஆனால் யாரும் இவங்களை கவனித்த மாதிரி தெரியல. மாலா வேகமாக தன்னோட சைக்கிளை வந்து எடுத்து பாலாவை வந்து நெருங்குறான். பாலா ஒன்றும் நடக்காதவ போல் சிரிச்சிட்டு அந்த சைக்கிளில் திரும்பி ஏறி உட்கார போகலாமா அப்படிங்கிறான். மாலா வந்து பாலாவை கண்ணீர் ததும்பும் அந்த கண்களோடு பார்க்குறான். பாலா சிரிச்சுக்கிட்டே என்ன அப்படிங்கிறான். அதுக்கு மாலா தலையை மட்டும் ஆட்டிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்படின்னா நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறான். மாலா சிரிச்சுக்கிட்டு இந்த சைக்கிளை மேய்ச்சிட்டு திருப்பி அவங்க வந்த வழியே திரும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க. மனமே மறக்காதே, மீண்டும் இன்னொரு பாலா லீலையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.